வணக்கம் ஐயா.
வணக்கம்.
கருப்பு சட்டைக்கு அப்படிங்கிறது உங்கள் முதற் கவிதை இல்லையா? நீங்க வந்து திராவிட நாடுங்கிற கோட்பாட்டை அப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது உங்களுக்கு எப்படிப்படுகிறது? அதாவது கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளில் உங்களது எண்ணம் மாறி இருக்கலாம். அந்த திராவிட நாடு அப்படிங்கிற கோட்பாட்டை இப்போது ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்று என்று நம்புறேன் நான். ஏன்னா தமிழ்நாடு கூட அப்படி இருக்கலாம், ஒவ்வொரு நாடும் தனியாக இருக்கலாங்கிறதுக்கு ஐரோப்பா நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. சின்ன சின்ன அல்பேனியா மாதிரி சின்ன நாடுகள் எல்லாம் கூட தனி நாடாக இருந்து உறவுகள் வைத்துக் கொண்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்குள்ள இணக்கமாக வாழ்கின்றன. பொது யூரோ என்ற நாணயத்தையும் கொண்டு வந்து நமக்கு உலகத்தை காட்டிவிட்டால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒத்து போக மறுக்கிறது இந்த மனம், இந்த இனம் என்பதுதான் சிக்கலிப்போ. அதான் தண்ணி கிடைக்கல நமக்கு.
நீங்கள் அப்படி கூறுவதை பார்த்தால் தமிழ், தமிழர், தமிழ் மொழி, தமிழினம், திராவிடம் இல்லை, திராவிடர் இல்லை, திராவிடர் நாடு இல்லைங்கிற மாதிரியான சீமான் அவர்களின் கொள்கையை ஏற்றுக்கொள்வதான ஒரு துணி வருகிறதே இல்லையா?
ஆமா ஆமா, அது ஒத்து போறேன்னா சிக்கல் இருக்கு. இப்ப அவர் வந்து உணர்வு மையமா சொல்றாரு, அறிவு மையமாகவும் நான் ஐரோப்பா வழிகாட்டி இருக்கிறது. உணர்வு மையமாக பார்த்தால் பக்கத்து நாடுகளுக்கு போக்கு வரத்து எல்லாமே பல சிக்கல் வரும். இப்போ இந்த தனி நாடு அல்லது ஒரே இந்தியா என்ற இரண்டுக்கும் இடையில் ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு கோட்பாடு இருக்கு. அது சிலம்பு செல்வர் மாப்பிள்ளை முதல்ல வைத்தார். அது வந்து சுயாட்சி என்பது. ஒரு மாநிலம் சுயாட்சியாக இருப்பது தனி நாடு இருப்பது போலவே இந்த சுயாட்சியில வந்து எல்லா உரிமைகளும் மாநிலத்துக்கே இருக்கும்.
ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவிற்கு கடந்த சுமார் 50-60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழகம் இவ்வளவு சீரழிந்தது என்று சொல்லப்படும் பின்னணியில், அல்லது லஞ்ச ஊழல் இந்த அளவுக்கு தலை விரித்தாடு இந்த பின்னணியில், அது ஒரு தனி நாடாக இருந்தால் இது எவ்வளவோ மோசமாக இருந்திருக்கும், எவ்வளவோ ஒரு சர்வாதிகாரிகளை கூட தமிழகம் உருவாக்கி இருக்கக்கூடும் என்றெல்லாம் சொல்கின்றார்களே இல்லையா?
ஜனநாயகம் தானே, ஒரு தனி மாநிலமாக இருக்குமானால் இங்கிருந்து மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப மக்கள் வந்து ஊழல் ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவங்க தலைவிதி அவ்வளவுதான். அதுக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. மக்கள் மனம் நல்லா கெட்டு போச்சு, எல்லாரும் சுயநலத்தை எடுக்கிறாங்க, அதனாலதான் ஊழல் வந்து விட்டது அப்படின்னா அது ஒன்றும் செய்ய முடியல. இப்பவும் கூட்டாட்சியில் இருந்தாலும் மாநில சுயாட்சியில் இருந்தாலும் மனிதர்கள் சரியாக இருந்தால்தான் சரியா இருக்கு. வசதிக்காக நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த 7 பேரை விடுதலை செய்யுதுங்கிறதுக்கு நாம ஒரு மாநிலத்தின் அத்தனை கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்ட பிறகு உலகத்தில் எந்த அரசுக்கும் அதை வந்து மறுக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. 234 MLAக்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா அவங்க நம்மளுடைய இந்த 7 கோடி பேருடைய பிரதிநிதிகள். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் என்றால் உலகத்தில் எந்த நீதிமன்றமும் அதற்கு எதிராக செயல்பட முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்கல பாத்தீங்களா, இதுக்குத்தான் மாநில சுயாட்சி வேண்டும் அப்படிங்கிறது.
வானம்பாடி அப்படிங்கிற ஒரு இலக்கிய இதழை துவங்கி அது ஒரு இயக்கமாக வளர்த்தெடுத்தவர்களில் நீங்கள் ஒருவர். இன்றைய தமிழ் இலக்கிய சூழலில் அப்படியான ஒரு இயக்கத்தின் தேவை இருப்பதாக உங்களுக்கு படுகிறதா?
வானம்பாடி தொடங்கும் போது திட்டமிட்டு மீறாக அப்துல் ரஹ்மான் எல்லாரும் தமிழகத்தில் இருக்கிற வளர்ச்சி பெற்ற மக்களிடத்தில் போய் கல்லூரிகளிலும் தெருக்களிலும் பொதுக்கூட்டங்களிலும் மக்களோடு கவிதையை வழங்கி அவரோடு அறிமுகம் உள்ள ஒரு 10 கவிஞர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பேசணும். இது வந்து ஒரு இன்னொரு வந்து புரியாத கவிதைகள் எழுதி கொண்டு இதுதான் கவிதைகள் என்று சொல்லிக்கொண்டு வெளிநாட்டிலிருந்து வருகிற மற்ற மாநில அந்த கவிஞர்களோடு அவர்கள் தொடர்பு ஆங்கிலத்தில் பேசி தொடர்பு வைத்துக் கொண்டு இதுதான் கவிதை என்று ஒரு இருட்டடிப்பு நடந்து கொண்டிருந்தது. அதனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இனி தமிழை பாடுவதை நிறுத்துங்கள், இனி பக்தி பாடல் பாடுவதை, கடவுளை பாடுவதை நிறுத்துங்கள், இப்பொழுது நமக்கு முன்னால் ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது, நம்முடைய இனத்தையும் மொழியையும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் வெளிப்படையாக பேச வேண்டிய, தைரியமாக பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துவிட்டது. ஆக நாம் ஒரு கூட்டமாக இயங்குவோம் அப்படின்னு ஒரு 2-3 கூட்டங்கள் போட்டு முடிவெடுத்து அது தீர்மானம் போட்டு அதற்கு வானம்பாடி என்ற ஒரு இதழையும் கொண்டு வந்து, வானம்பாடி என்பது ஒரு இயக்கம். கைலாசபதி சொன்னாரு, வானம்பாடி இதழ் அல்ல இயக்கம், அவர் தான் சொன்னார். இவர்கள் வந்து திட்டம் போடும் போது என்ன பண்ணோம்னா, மார்க்சியத்தின் அடிப்படையில் தான் இயங்குவது, மற்றவர்களை மனிதாபிமான அடிப்படையில் கவிஞர்கள் எழுதினால் சேர்த்துக் கொள்ளலாம், ஆனால் திட்டவட்டமாக நாம் எல்லாரும் வானம்பாடி எல்லாரும் மார்க்சியத்தின் அடிப்படையில் தான் இயங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்கான ஒரு போராட்டத்தை தெருவில் இறங்கணும். எங்களுக்கு கல்லூரி கதவுகள் மூடப்பட்டன, ஆலய கதவுகள் மூடப்பட்டன, பொதுநல மன்றங்கள் மூடப்பட்டன. ஆனால் எங்களுக்கு மக்கள் இருக்கிறார்கள், தெருவுக்கு போனோம். தெருவுக்கு போய் எங்கள் கவிதைகளை வழங்கினோம். நிறைய இளைஞர்கள் எங்கள் பின்னால் வந்தார்கள். நாங்க என்ன சொன்னோம்னா, கவிதை என்பது இறைவனார் அருளப்பட்டது அல்ல, காளி தேவி வந்து நாக்கில் எழுதப்பட்டது அல்ல, எல்லாருக்குள்ளும் கவிதை இருக்கிறது, இப்படி வெளிப்படுத்துங்கள் என்று ஒரு வரி இரண்டு வரி ஒரு சொல்லுல நாங்க அந்த கவியரங்கங்கள்ல கவிராத்திரிகளில் நாங்கள் முழங்கினோம். அதன் காரணமாக இன்னைக்கு இத்தனை இளைஞர்கள் கவிதை எழுதுறாங்க. அந்த கவிதைகள் சரியான கவித்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வளரலாம், அவர்கள் வரலாம், மேலே வரலாம், நல்ல கவிஞர்களாக போப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய. இன்னைக்கு நிறைய நல்ல இளைய கவிகள், மூத்த கவிகள் பிரமிக்கிற மாதிரி எழுதுறாங்க, திகைப்பாய் இருக்குது. வானத்தை நோக்கி சுட்டான் ஒருவன் கீழே விழுந்ததோ ஒரு துண்டு வானம்ங்கிறான். ஒரு பறவையை நோக்கி சுட்டால் ஒரு துண்டு வானம் விழுகிறது என்றால், நீங்க ஒரு துப்பாக்கியில் ஒரு வேட்டு வந்தால் அது பிரபஞ்சத்தையே காயப்படுத்தும் அப்படின்னு ஒரு இளைஞன் எழுதுறானுங்க. இதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. அவர்கள் வந்து விட்டதனால் அந்த இயக்கம் இப்பொழுது செயலிழந்து விட்டது, இயக்கமாக செயலிழந்து விட்டது. அந்த இயக்கத்தை எல்லாரும் எழுதிட்டு இருக்கிறோம். யாரும் செத்து போகல, செத்து போனவர்கள் தவிர எல்லாரும் இதே சமூகத்தை சாடி எழுதி கொண்டுதான் இருக்கிறோம்.
அப்படி பார்த்தால் இன்றைய நவீன கவிதையின் போக்கு எப்படி இருப்பதாக உங்களுக்கு படுகிறது? அது ஒரு ஆரோக்கியமாக, செழிப்பாக, நல்லபடியான ஒரு வளர்ச்சியை கண்டுகொண்டுள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாமா?
இல்லையா? இல்ல, சமூகத்தை பாடாத வரைக்கும் அவங்க என்ன எப்பேற்பட்டவனாய் இருந்தாலும் அவன் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டான். தான் எங்க இருக்கிறோம், தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாம தனக்குள் புகுந்து கொண்டு தன்னுடைய அவலங்களையும் தன்னுடைய கவலைகளையும் சொல்லிக் கொண்டிருப்பது ஒரு குறைந்தபட்சம் சொல்லலாம். ஒரு கவிஞன் ஒரு இடத்தில் புலம்பலாம், அழலாம், ஆனால் அவனுடைய சமூக கடமை இந்த மாதிரி நாட்டுல, இது தென் அமெரிக்கா மாதிரி, இது தென் அமெரிக்கா மாதிரி, அது நிறைய பிரச்சனைகள் உள்ள நாடுகள்ல. உலக கவிதைகளிலே சிறந்தது ஸ்பானிஷ் கவிதைகள் தான், தென் அமெரிக்க கவிதைகள் தான். காரணம் அங்க கொந்தளிப்பு இருந்தது, நமக்கெல்லாம் வழிகாட்டியாய் இருப்பது தென் அமெரிக்க கவிதைகள் தான். அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையை பாடுகிறார்கள், தனி மனிதன் பாடுகிற துன்பத்தையும் பாடுகிறார்கள். இங்க புலம்பல் அதிகமாக இருந்தால் அந்த புலம்பலை ஒப்புக்கொள்ளவே முடியாது, தனி மனித புலம்பல்களை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படிங்கறதான் வானம்பாடியுடைய இன்றைக்கும் அவனுடைய கருத்தோட்டம்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவின் இலக்கிய உயர் விருதான சாகித்ய அகாடமி விருதை இருமுறை பெற்ற கவிஞர் புவியரசு அவர்கள். தமிழுக்கு உங்களின் மாபெரும் பங்களிப்பு அப்படின்னு சொல்றதுன்னா, என் தரப்பிலேருந்து பார்த்தானா நீங்கள் செய்திருக்கின்ற மொழிபெயர்ப்புகள். இந்த மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு லகுவான வேலை இல்லை. அது மொழிபெயர்ப்புங்கிறது அது வந்து ஒரு தனிக்கலை. இப்போ தமிழ் ஆசிரியராக இருந்தவர் நீங்கள், எப்படி இந்த மொழிபெயர்ப்பின் மீது உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னு சொல்லுங்களேன்.
ஐயா, சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல இருந்தவங்க வந்து ஒரு, அப்ப இங்கிலீஷ் மீடியம் கிடையாது ஐயா, ஒரு பையன் வந்து ஆங்கில சின்ன கதை புத்தகங்கள் படித்து கொண்டிருந்தான். நான் என் பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு அண்ணாவிடம், இவன் ஆங்கில புத்தகத்தை அழகாக படிக்கலான்னு எனக்கு படிக்க முடியலையே அப்படின்னார். அவர் ஒரு வழிகாட்டினார், ஐயா நீ பழைய மார்க்கெட்டுக்கு போய் ரீடர்ஸ் டைஜஸ்ட் பழைய புத்தகம் நாலனாவுக்கு கிடைக்கும் வாங்கிக்கொள் அப்படின்னார். வாங்கிட்டு வந்தேன். உன்னிடத்த டிக்ஷனரி இருக்கான்னு கேட்டாரு. இருக்குங்க, என்ன கொண்டான்னு வாங்கி வச்சுட்டு கொடுக்க மாட்டேன், டிக்ஷனரி இல்லாமலே நீ படி. ஐயா புரியாதுன்னு, புரியாதுன்னா மேல போ, அது டிக்ஷனரி தேடாது. அப்படியே படிச்சேன் ஐயா. அப்படி படிச்சு 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 ஆங்கிலம் பழக்கமாச்சு எனக்கு. ஒன்பதாம் வகுப்பு இருக்கும் போதே ஆங்கிலத்துல ஓரளவுக்கு படித்தால் புரிந்து கொள்கிற மாதிரி, பத்திரிகை படித்தால் புரிந்து கொள்ளும் பழக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் அதை தமிழில் சொல்ல வேண்டும், நண்பர்களிடத்துல சொல்லுவேன், டேய் இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, ஒரு ஜோக்கு வந்திருக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவேன். அப்போதுதான் எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்தது. பள்ளி படிப்பு முடிந்து அப்புறம் ஒரு நாளிதழில் மொழிபெயர்ப்பு வேலையை கொடுத்தாங்க. டெலி பிரிண்டர்ல வர்றதை மொழிபெயர்த்து உடனே பத்திரிக்கை அதுல உள்ள பிரிண்ட்டுக்கு அனுப்பணும். அது கிடைக்க உடனே நல்ல பழக்கம் ஏற்பட்டது. அப்போதுதான் கதைகளை மொழிபெயர்க்கலாம் என்ற ஆர்வம் வந்தது. நிறைய ஆங்கில புத்தகங்கள் இன்று வரைக்கும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். ஜெர்மனியிலிருந்து, பிரெஞ்சிலிருந்து, இத்தாலியிலிருந்து, மற்ற மொழிகளிலிருந்து ஆங்கிலத்துக்கு வந்த புத்தகங்களை, எல்லா வகையான புத்தகங்களையும், அறிவியல் குறிப்பா அறிவியல் புத்தகங்களையும் நிறைய படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதனால வந்து அந்த பழக்கம் வந்தது. அதனால மொழிபெயர்ப்பு என்பதும் நமக்கு வந்து விட்டது.
இப்ப மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நீங்கள். இப்ப மொழிபெயர்ப்புன்னு சொல்ல போனா ஷேக்ஸ்பியரு, கலீல் கிப்ரான், உமர் கையாம், ஓஷோ, டாஸ்டோஸ்கி, ரவீந்திரநாத் தாகூர் இப்படின்னு சொல்லிட்டே போலாம். இப்படி வந்து பெரிய பெரிய அறிஞர்கள், மகான்கள், கவிஞர்கள் இவங்களோட ஆக்கங்களை படைப்புகளை எல்லாம் நீங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்துருக்குறீங்க. உங்களை கவர்ந்தது அல்லது உங்களை கவர்ந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு எதை சொல்லுவீங்க?
மிர்தாதின் புத்தகம் ஐயா, மிக்கேல் நைமியின் மிர்தாதின். அவன் லெபனான்காரன், இத்தனைக்கும் லெபனான்காரன் எழுதியிருக்கிற தத்துவ ஞான புத்தகம் ஏதோ பேய்த்து சாசு கதை மாதிரி ஆரம்பமாகும். உள்ளே போக போக அப்படியே உள்ள நம்ம இழுத்துட்டு போயிடும். இந்த மதச்சார்பு என்று இல்லாமல், எந்த மதச்சார்பும் இல்லாமல் தத்துவ ஞானத்தை, மனிதனுடைய வாழ்க்கையை மிக ஆழமாக பார்த்தவன் அவன். இப்ப அதுக்கு உதாரணம் என்னன்னா, ஒரு 1.5 லட்சம் பிரதிகள் மிக அமைதியா சைலண்டான்னு சொல்றான் பாருங்க, அந்த கரண்டா அப்படி போயிட்டே இருக்கு அந்த புத்தகங்கள். அதை படித்தவர்கள் 2வது புத்தகம் படிப்பதற்கு இதை விட ஏதாவது இருக்கிறதா என்று தொலைபேசியில் கேட்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நான் மிர்தாதி ஆகிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்களே ஒரு வேட காயின் பண்றாங்க. அந்த மிர்தாதி என்ற தத்துவ ஞான நூல் சாதாரண மக்களுக்கும் இறங்கி இதைவிட சிறந்ததாக ஏதாவது இருக்குமா என்று தேடுகிற அளவுக்கு அது பாதிப்பை அடைந்திருக்கிறது. அதனால அது வெற்றிகரமான மொழிபெயர்ப்பு. அப்புறம் உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளரான ரஃபயேவ்ஸ்கி, அவனுடைய கரமசோ சகோதரர்கள், எல்லா பெரியவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. சுந்தர் ராமசாமி கூட சொன்னார், இது யாராவது தமிழை எழுதினால் ஆனந்தமாக படித்து விட்டு சாவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய புத்தகம் மொழிபெயர்ப்புக்கான வாய்ப்பு. இந்த ரெண்டும் என்னுடைய மொழிபெயர்ப்புகளில் சிறந்தது என்று நான் கருதுகிறேன்.
ஆனா உங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது வந்து அதுக்காக இல்லையா? இல்லையா,
இல்லைங்கய்யா, சாகித்ய அகாடமி கிடைச்சது அதுக்காக இல்லை. ஆனா இது வந்து கனடாவினுடைய தமிழ் தோட்டம் அவார்டு கொடுத்தாங்க மிருதாதின் புத்தகத்துக்கு. அப்புறம் தமிழக அரசு வந்து மொழிபெயர்ப்புக்கான தஸ்தாவேஸ்கியுடைய கரமசோசவர்களை கொடுத்தாங்க மொழிபெயர்ப்புக்காக. இந்த சாகித்ய அகாடமி என்னுடைய படைப்புக்காக, கையொப்பம் என்ற கவிதை நூலுக்காக.
இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இல்லை என்ற ஒரு விமர்சனம் காலங்காலமாகவே வைக்கப்படுகிறது. உங்கள் கருத்து என்னையா?
இல்ல, இதுக்கு வந்து பதவிகள் காரணம், நாற்காலிகள் காரணம். இவர்கள் ஏறி நாற்காலியில் உட்கார்ந்த உடனே இவங்களுக்கு மேல ஒரு எஜமான இருக்கிறான், மத்திய அரசு, அவன் கலைத்து விடுவானோன்னு பயம். அதனால அந்த எஜமானனுக்கு பயந்து இவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்கள். பதவிகளுக்காக இவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் தைரியமாக சொல்லலாம். எந்த இடத்துலயும் ஓங்கி உரத்த சொல்லலாம். இந்த திராவிட இயக்கங்கள் முழுவதுமே தமிழுக்கு வந்து தமிழ் தமிழ் என்று சொன்னார்களே ஒழிய, ரெண்டொரு காரியங்கள் செய்தார்களே ஒழிய, தமிழாசிரியர்களுக்கு சில மரியாதைகள்லாம் செய்தார்களே ஒழிய, தமிழுக்கு உண்மையான அடிப்படையான காரியத்தை எதுவுமே செய்யவில்லை. அதனால்தான் இன்னைக்கு போராடு. கேவலம் இல்லைங்களா, தமிழ்நாட்டுல தமிழுக்கு மரியாதை கொடுன்னு கேட்பதை விட கேவலமான செய்தி என்ன இருக்கிறது?
ஐயா, உங்களை குறிப்பிடுறதுக்காக மன்னிக்கணும். அதாவது நாம மத்திய அரசை வந்து குறை சொல்லலாம், ஆனா வந்து மத்திய அரசின் அதிகாரம் இல்லாமலேயே செயல்படுத்தக்கூடிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசுகள் கடந்த இரு திராவிட கட்சிகளும் கூட இதுவரையும் செயல்படுத்தலையே.
சரி, அப்படியே வச்சுக்கலாம். அது அது நீங்க சொல்றது ஒரு நல்ல ஆர்குமெண்ட் தான். இப்போ வந்து கன்னடத்துல வந்து கன்னடம் மொழி படிக்காமல் எதுவும் முடியாதுன்னு அவனே முடிவு எடுக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த தன்மானம் இருக்கு. ஆந்திரத்துல அந்த தன்மானம் இருக்கு, வேறு மாநிலங்களில் தன்மானம் இருக்கு. அப்ப தமிழன் என்பவனே தன்மானம் இழந்தவனோ, தமிழன் என்பவனே கோடையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. துப்பாக்கி தூக்குனாதான் பயப்படுவாங்க. இப்ப எனக்கு என்ன ஒரு கருத்து வருதுன்னா, தமிழனுக்கு மரியாதை தமிழ்நாட்டில் இல்லாத வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழர்களால் தான் இன்றைக்கு இருக்கு, நாளைக்கும் இருக்கும் என்பது திடமான கருத்து, அழுத்தமான கருத்து. தமிழ் வாழும் என்றால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பவர்களால் தான் வாழும். அவர்கள் தான் தமிழை வளர்க்கிறார்கள், தமிழை நேசிக்கிறார்கள், தமிழுக்காக உயிர் கொடுக்கவும் தயாராக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். பல லட்சம் பேர் உயிர் கொடுத்திருக்கிறார்கள். இங்க எதற்கும் தயாராக இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு கோழைத்தன்மை இருக்கிறதோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். இவன் சும்மா சொல்லிட்டே இருக்க பாருங்க, தமிழன் தான் உலகத்திலேயே மாபெரும் வீரன், இதுலேயே இந்த 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 கூக்குரல்லையே ஒரு கோழைத்தனம் இருக்குங்க ஐயா. இது இந்த தாய்க்காக கூட அவன் போராடுறதுன்னா அப்புறம் எதுக்காக போறான்? தமிழகத்தில் தமிழ் வளரவில்லை, தமிழ் இனம் வளரவில்லை, தமிழ் இனம் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. இவனுக்கு தன்னுணர்வே கிடையாதுங்கய்யா.